வேதம் நமக்கு ஒரு லூசிஃபர் என்ற தூதனை பற்றி எசேக்கியேல் புத்தகத்தில் நமக்கு சொல்லு. அந்த தூதன் தேவனை ஆராதித்து கொண்டு அந்த மிக அழகான தூதனாக இருந்து அவன் வந்து அது எசேக்கியேல் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன கூட போட்டிருக்குன்னா அந்த அங்கே இருக்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அவன் வாசிக்கிற அளவுக்கு ஒரு மியூசிக்கில் ஒரு லீடராக அவன் இருந்தான் பரலோகத்தில். அவன் தேவன் போல ஆகணும்னு அவனுக்கு பெருமை வந்ததுனால் தேவன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டான். அவன் தான் பிசாசாக மாறினது. அவனோடு மூணில் ஒரு பாக தேவ தூதர்கள் பிசாசுகளாக டீமன்ஸாக மாறிவிட்டார்கள். அவங்களும் அவனும் அவனுடைய தேவ அசுத்த ஆவிகளும் தேவனுக்கு விரோதமாக தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு எங்கெங்கெல்லாம் உண்மையான தேவனுடைய ஆராதனை நடக்குதோ அதெல்லாம் கெடுக்கிற வேலை தான் அவங்களுக்கு. அதனால்தான் உலகத்தை பலவிதமான பொய் ஆராதனையில் கடவுள் பேரை நடக்கிறத அவன் செய்யறத பார்க்கறான். இந்த பிசாசுகள் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் கிரீச்சர்ஸ், ஒரு அசாதாரணமான ஒரு ஜீவன்கள், ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப சாமர்த்தியமானவங்க, ரொம்ப தந்திரமானவங்க, ரொம்ப வஞ்சகமானவங்க. அவங்களுக்கு வந்து நம்மளால கற்பனை பண்ண முடியாத காரியங்கள்லாம் செய்ய முடியும், நம்மளால யோசிக்கவே முடியாது. அவங்க பொதுவா அந்நியர்களை கண்ட்ரோல் பண்ணாலும் தந்திரமான காரியங்கள் சபைக்குள்ள அந்த பிசாசுகள் செய்கிறாங்க. கிறிஸ்து உண்மையான சபையிலையும் ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, அந்த வித்து விதைக்கப்படும் போது அந்த சில பேர் எத்தனையோ பேர் வசனத்தை கேட்கிறாங்க, ஆனால் அந்த வசனம் அவங்களுக்குள்ள பதிஞ்சு வேலை செய்யாதபடிக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே அவங்க இதயத்திலேருந்து வசனத்தை எடுக்கிறதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன், உங்களுக்கு தெரியல கண்ணில், ஆனால் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறான். சேமனம் முடிஞ்ச உடனே அந்த சேமனம் மறக்கழிக்கிறதுக்கு இல்லைங்களா. அதனால்தான் எவ்வளோ கேட்டாலும் நமக்கு 1 Timothy 1:4 போட்டிருக்கு, பிசாசுடைய உபதேசங்கள், த டாக்ட்ரின் ஆஃப் டீமன்ஸ், அதெல்லாம் அவன் கொடுக்கிறான். உபதேசங்களை தூண்டி உபதேசங்களாக இந்த உலகத்தில் நிறைய பரப்பி வச்சிருக்கிறான், புத்தகங்களை எழுத வைக்கிறான், பிரசங்கங்களை பண்ண வைக்கிறான். அந்த மாதிரி பிசாசின் உபதேசங்கள் இது ஒரு இதுவே ஒரு படிப்பு, டீமனாலஜி அப்படின்ற ஒரு பாடம். ஒரு காலத்தில் அதை நான் ரொம்ப படிப்பேன். நமக்கு ஒரு பிரசாத் பிரதர்னு ஒருத்தர் வருவார், அவர் கஷ்டப்பட்டு புக்ஸ் எல்லாம் தேடி எனக்கு கொடுப்பார், நல்லா படிப்பா அப்படின்னு எடுத்து எடுத்து கொடுப்பாரு. நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பேன், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கிற ஞாபகம் எனக்கு இருக்கு. அதில் நல்ல ரிஃபார்ம்டம் படி ஆர்சி ஸ்ப்ரௌல் என்றவர் த அன்சீன் ரியாலிட்டிஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறார், பிசாசுகளை பற்றி. Angels and Demons, Nathan Squires எழுதியிருக்கிறாரு. Rock Music, A Citadel of Satan, Melanie அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. Devil's Music and Randall, The Battle of the Mind, Don't Give the Enemy Room into Your Mind அப்படின்னு, The Veil, The Invitation to Unseen, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கு. இவங்க எல்லாருமே ஒரு பொதுவாக சொல்லுகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவங்க சொல்ற ஒரு காரியம், எங்கெங்கெல்லாம் நம்ம மூளைக்கு இடம் கொடுக்கறது இல்லையோ, எந்தெந்த இடங்கள்லாம் மூளையை ஆஃப் பண்ணுறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறாங்களோ அந்த இடங்களில் தான் அதிகமான பிசாசுடைய நடமாட்டம் இருக்கும் சரிங்களா. அதனால தான் ஒரு வார்த்தை இருக்குது, த எம்டி மைண்ட் என்னது இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் இல்லைங்களா. மூளைக்கு வேலை இல்லைன்னா, எம்டியாக மூளை வச்சுருந்தீங்கன்னா அங்கே தான் பிசாசு வேலை செய்யும். Empty mind is devil's workshop. இந்த இவங்கள ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவங்க அதான் சொல்றாங்க, இந்த அசுத்த ஆவிகள் அசாதாரணமான விதத்தில் மனிதர்களுடைய மூளைக்குள்ள நுழைந்து அவங்களுக்குள்ள ஐடியாவை போட முடியும், அவங்க மூளையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான அசுத்த இச்சைகள், அதனால்தான் அசுத்த ஆவிகள் இருக்கு. ரொம்ப அசுத்த இச்சைகள் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. அவங்களுக்கு உடம்புல போறதுன்னா ரொம்ப பிடிக்கும், உடம்புக்குள்ள போனோம்னா. ஆனா அவங்க நம்ம உடம்புக்குள்ள வராதபடிக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, நம்ம உடம்புக்குள்ள வராதபடிக்கு கொடுத்துருக்கிற ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான் நம்முடைய மூளை, நம்முடைய சிந்தனை இல்லைங்களா. அந்த அசுத்தாவிகள் நம்ம முட்டாள்தனமான காரியம் செய்யாதபடிக்கு, தேவனுடைய விரோதமா செய்யாதபடிக்கு நம்மளெல்லாம் காப்பாத்துக்கிறதுக்கு நம்மள ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் நம்ம மூளை. ஆனா எங்க அந்த மூளைய ஆஃப் பண்றாங்களோ ரெகுலராக அந்த இடத்துல அசுத்தாவிதம் ரொம்ப வேலை செய்யும். பாருங்களா, நீங்க சிந்தனையை பயன்படுத்தல, அந்த ரீசனிங் எபிலிட்டி சிந்திக்கலன்னா அந்த அளவுக்கு அசுத்தாவியினால் பாதிக்கப்படுவீங்கன்னு இவங்கெல்லாம் சொல்றத நம்ம படிக்கிறோம். ஆனா உங்க அந்த அசுத்தாவிக செய்யறது ரொம்ப இன்பமா கூட இருக்கலாம். எங்க ஒரு எம்டி இடம் இருக்கோ ஆண்டவர் சொன்ன மாதிரி அது ஒரு சுத்தமான இடம் பார்த்துச்சுன்னா போய் அது ஏழு ஆவிகளை கொண்டு அதுக்குள்ள வர்றோன்ற மாதிரி ஒரு ஓப்பன்னஸ், எம்டி மைண்டு ரொம்ப பிசாசுக்கு பிசாசு வேலை செய்யறதுக்கு வல்னரபிளாக ஒரு பலவீனமாக மாறிவிடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி சிந்தனை இல்லாத செயல்படுகிற இடங்கள்ல ரொம்ப அது வேலை செய்யும். மைண்ட் டிஸ்டெங்கேஜா இருக்கும்போது நல்லது எது கெட்டது எதுன்னு கிரகிக்கிற இவாலுவேட் பண்ணாத இருக்கிற இடங்கள்ல அது ரொம்ப வேலை செய்யும். வரல அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்னுவாங்க, நம்ம சிந்திக்கிற திறமை இல்லைங்களா, சிந்திக்கிற திறமையை அடக்க பார்க்கும்போது அதை அடக்கி சில நேரங்கள்ல உணர்ச்சிகளை முக்கியமா மையப்படுத்தும் போது அந்த இடத்துல வேலை செய்யும். ரெகுலராக மூளைய வேலை செய்யாம அடக்கி அடக்கி கிரிட்டிக்கல் திங்கிங் அடக்கி யோசிக்கவே யோசிக்க கூடாதுன்னு உணர்ச்சிகளுக்கு ரொம்ப இடம் கொடுக்கும் போது, அப்படியே பரவசத்துக்கு ரொம்ப இடம் கொடுக்கும் போது இது வேலை செய்யும். எங்க அந்த மூளையை நம்ம ஆஃப் பண்றோமோ, ஏன்னா அந்த மூளை தானே டிஃபென்ஸ், அந்த பிசாசு நம்ம மனசுல வேலை செய்யாதபடிக்கு அத இந்த மாதிரி ரெகுலரா மூளையை ஆஃப் பண்ற பிராக்டிஸ் என்ன பண்ணோம்னா நம்முடைய டிசர்ன்மெண்ட்னு இருக்கு, பகுத்தறிவுன்னு இருக்கு, அது இல்லாதபடிக்கு நம்ம மூளையை ஆஃப் பண்ணிவிடும். பாருங்களேன், ஆகவே இந்த பிரசங்கத்துக்கு நான் கொடுத்த ஒரு தலைப்பு என்னன்னா மூளை அறிவற்ற ஆராதனை பிசாசுக்கு பேய்களுக்கு வரவேற்பு. ஏன்னா எங்க அறிவு இல்லையோ எங்க மூளையை யூஸ் பண்றது இல்லையோ அங்க பிசாசுகளை நாம் வரவேற்கிறோம். இதெல்லாம் இந்த புக்ஸ்ல நீங்க படிச்சு பார்க்கலாம், அவங்க எல்லாம் ரொம்ப அதை சொல்றாங்க, ரொம்ப ரிசர்ச் பண்ணி அதை சொல்றாங்க. ஓகே, த வி நோ தட் பைபிள் டாக்ஸ் அபவுட் லூசிஃபர் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஏஞ்சல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இட் சேஸ் தட் ஹி வாஸ் ஆல்சோ பிளேயிங் த கிரேட்டஸ்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் ஹெவன். இட் டாக்ஸ் அபவுட் டிம்ரல் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ஹி வாஸ் பிளேயிங் இன் எசேக்கியல். அண்ட் ஹி வாஸ் யூ நோ ஹி வாண்டட் டு பி லைக் காட் அண்ட் ஹி வாண்டட் டு பி வர்ஷிப், பட் ஹி வாஸ் த்ரோன் அவுட் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹி பிகேம் த டெவில். அண்ட் ஹி I think out of one third of the angels followed him and they all fell with him and became demons, right? Evil spirits. And he and all the evil spirits, the great aim, because they were refused to worship, their great aim is to dishonor God and hinder the worship of true God. One of their great aim is that. And that's how they work, and that's how they've created all thousands of false worship systems in the world. And these are supernatural creatures. These are creatures with extremely great intelligence. Okay, and they are masters of deception. They have ability to do things beyond our imagination. They generally control unbelievers, but they also very actively work among churches and even among true churches, right? A lot said, you know, when the seed is sown, as soon as the seed is sown, Satan actually sits there so that he can take away the seed so that it doesn't bear fruit, right? In the parable of sower. And there was a time where I used to study a lot of books on demonology, right? It's a kind of a curiosity, and I used to have a lot of books. There was one brother who would find such books and just keep giving to me. And there are many books like that. R.C. Sproul has written Unseen Reality, Angels and Demons, Nathan Squire, Rock Music, The Citadel of Satan, written by Melanie Alex, Devil's Music, Randall, The Battle of the Mind, Don't Give the Enemy Room in Your Mind, The Veil, Invitation to the Unseen Realm. All these are books, and one thing, if you read all these authors say, they've done a lot of research, and one thing that they emphasize is where there is a suppression of mental activity, right? Where there is a suppression of mental activity, there is extensive demonic activity in that place. Okay, and that's why, you know, the famous saying, empty mind is devil's workshop, right? Devil's workshop. And these authors have done all the study, and they have seen that these demons, you know, have ability to bypass the mind. When people are into a practice of bypassing the mind and trying to achieve some emotional high, these demons become active. And they use that atmosphere to plant ideas, to teach to doctrines, which are called doctrines of demons, right? 1 Timothy 4:1, Paul says about doctrines of demons. Demons also have their doctrine. They have their confession faith, of faith, right? They have all their table of contents, and they ensure that all that is spread. And they empower their apostles with all that power that is needed. And these authors say that these demons crave to enter the human body. They don't have bodies. They are disembodied spirits, right? They have all kinds of lust and dirty desires, and they crave to enter human bodies. And one of the ways they try to influence and try to enter human bodies is through the mind. Right? It's through the mind. And one of the gifts that God has given as a defense mechanism, so that they don't influence us, or we don't come under their dominion, is our mind. Okay? It's our logical thinking, through which they will not influence us in a horrible way. Of course, generally the demons control the unbelievers. But you know, this is talking about another level. The more the mind is switched off, the more you don't use the thinking and reasoning ability, more you will be influenced by demons. The influence will be, in fact, very enjoyable. And vacant mind is always an open door for spiritual influences. The mindless activities makes us vulnerable to the influence of these demonic forces. Right? Even they thrive in places where mindless activity is a continuous practice. Mind is disengaged and is not able to discern, evaluate, you know, and when you are engaging in activities that are intentionally suppressing your cognitive abilities, your thinking abilities, your critical abilities, and you're trying to bypass your thinking process to achieve some emotional high, emotional feeling, and where these techniques are practiced, where mind is suppressed and critical thinking is suppressed and mind is bypassed to feel some ecstasy, these demons become very active in those places. Okay, such regular practices, an author says, impairs discernment to right from the wrong, making it harder to recognize and resist deceptive, harmful influences. So, the reason I give all this introduction is, I've titled this sermon, Mindless Worship is an Open Invitation for the Devil. Okay, and all these authors, you know, they say, you know, they kind of indicate that mindless, any kind of activity is makes us vulnerable to the devil. இன்னும் நம்ம தொடர்ந்து லேவியராகம பாடத்தில் நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நமக்கு ரெண்டு பாடத்தை, முக்கியமான பாடத்தை, இதுதான் டீச்சபிள் மூமெண்ட். ஒழுங்கா சொன்னா நம்ம கேட்டுக்கிற ஆளுங்களே இல்லை, அடிச்சு சொல்றாரு ஆண்டவர். என்ன பண்ணாரு, பிரதான ஆசாரியர்கள் ரொம்ப முக்கியமான ரெண்டு பிள்ளைகளை போட்டு ஒரு அடிச்சு ஸ்பாட்லேயே செத்துட்டாங்க. செத்துட்டு அவங்களுக்கு அந்த பாடத்தை கத்துக் கொடுக்கிறார். முதல் பாடம் என்ன, ரெகுலேட்டிவ் பிரின்சிபலுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்காது. ரொம்ப சீரியஸ், ஆராதனை ரொம்ப சீரியஸ். தேவனை வந்து அவர் கட்டளையிட்டபடி தான் ஆராதிக்கணும், எந்த அந்நிய அக்னியும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. இல்லாத செய்வோம்னு செஞ்சா பயங்கரமான விபரீதங்கள் நடக்கும், அதை காமிச்சார். ரெண்டாவது பாடம் என்ன, அவங்களுடைய மரணத்தினால ஒரு பாடம், அவங்களுடைய அடக்கத்தினால ஒரு பாடம். அடக்கத்தினால என்ன படித்தோம், தேவன் வந்து தேவனுடைய ஆராதனையில தேவன் தான் மையமா இருக்கும், அது மனித மையம் ஆராதனையாக இருக்கக்கூடாது. இல்ல நாங்கள் மனித மையமா எங்க இஷ்டமா செய்வோம்னா செஞ்சுக்க, அதனோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும், அதை நம்ம பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒரு லிஸ்டா கூட சொன்னேன், நான் வேதத்துல அப்படி கிளியரா பார்க்கல, ஆனா எங்கெங்கயோ வசனங்களை எடுத்து நான் சொன்னேன். அதனோட முதல் மனிதமய ஆராதனையில் என்னன்னு இருக்கும், ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் ஏற்படவே முடியாது, ஆத்தும செழிப்பு ஏற்படவே முடியாது. ரெண்டாவது, நமக்கு சோர்வு ஏற்படுத்தும், நம்மளுடைய உறவுகளில் பிரச்சனை வரும், கடைசியில் ஆண்டவருடைய சாபத்தை வாங்கி நம்ம ஆண்டவரை விட்டே போயிடும். அதான் நடக்கும் மனிதமய ஆராதனையிலாம். அதுதான் முதல் ஆராதனையிலேயே காமிச்சார். காயினுக்கு என்ன ஆச்சு பாருங்க, ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு உறவு ஏற்படலை, ஆண்டவருக்கு ஒரு உறவு ஏற்படாம அவனுக்கு அதுக்கப்புறம் முகம் விழுந்து போச்சு. ஏன் முகம் விழுந்து போச்சு, டிப்ரெஷன் வந்துருச்சு அவனுக்கு. இல்லைங்களா? முகமே விழுந்து வாடி போச்சு. ஏன் உனக்கு சந்தோஷம் இல்லை? ஏன் உன் முகமே வாடி இருக்கு? ஏன்னா வந்துடும். மனித மையம் ஆராதனை சொன்னால் அப்படித்தான் இருக்கும். கடைசியில் அவன் உறவுகள் என்ன ஆச்சு பாருங்க, அவன் தம்பியே போட்டு கொண்டுட்டான். அந்த அளவுக்கு உறவுகள் கெட்டு போச்சு. கடைசியில் என்னதான் முடிஞ்சு, ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான், சபிக்கப்பட்டு முத்திரை அடிக்கப்பட்டு போயிட்டான். இதுதான் நடக்கும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவருடைய ஆராதனையில நம்ம விளையாண்டோம்னா. இது மூணாவது பாடத்தை இன்னைக்கு படிக்க போறோம். மூணாவது பாடம் என்ன? தேவனுடைய ஆராதனை. தேவன் வந்து நமக்கு பிரதானமாக கொடுத்த கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, கடைசியில் என்ன வருது, முழு மனதோடு ஆராதிக்க வேண்டும். அது கட்டளை, பிரதான கட்டளை. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு மாத்திரம் இல்லை, என்ன போட்டிருக்கு, முழு மனதோடு ஆராதிக்கணும். All your heart, mind off பண்ணிட்டு ஆண்டவர் ஆராதிக்க கூடாது. முழு மனதோடு நீ ஆராதிக்க வேண்டும். கண்ணும் கருத்துமாக அலர்ட்டா, மைண்ட் அலர்ட்னஸோடு தூங்கி அறகுறையா நீ ஆராதிக்க கூடாது. அது ஒரு ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் உடைய ஒரு இன்னொரு பாக் நம்முடைய மூதாதையர்கள் எழுதுனதை பார்த்தீங்கன்னா, கவனத்தோடு ஜாக்கிரதையோடு அந்த விசுவாச அறிக்கையில் வருது, மிகுந்த தெளிந்த புத்தியோடு அப்படின்னு வருது. ஏன்? முழு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்கும். அந்த ஆராதனையில நம்ம மனது பெசகும்படி, தசை திரும்பும்படி, மனதை பாதிக்கிற எந்த விதமான தவறான காரியங்களுக்கும் இடம் கொடுக்கூடாது. ஏன்னா உண்மையான ஆராதனைக்கும் மற்றதுக்கும் அதான வித்தியாசம். எல்லா பொய் மத ஆராதனையும் மூளையை யூஸ் பண்றது இல்லை. மூளையை யூஸ் பண்ண கல்லை வணங்குவாங்களா? ஏய் இது இது கல், இது போய் எப்படி சாமி, அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது, இதுதான் சாமி, இதுதான் நம்ம குலதெய்வம், பேசிக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டே இருக்கும். அங்க சொல்றது மூளையை யூஸ் பண்றதே விட மாட்டாங்க. அப்படித்தான் பொய் மதங்கள்லாம் மூளைக்கே இடம் இல்லை. அதனாலதான் அது மதங்களா, பொய் மதங்களா இருக்கு. ஆனா உண்மையான மதம் ஒண்ணிதான். முட்டாள்தனமான பாரம்பரியங்களா பின்பற்றதுக்கு மூளையை யூஸ் பண்ணாததுனால எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. மூளையை யூஸ் பண்ணித்தான் ஆஃப் பண்ணிட்டு. அதனாலதான் ஒண்ணுக்கு ஒரு பத்துல அந்த விக்கிர ஆராதனை செய்யறதெல்லாம் பிசாசுக்கு செய்யறாங்கன்னு வேதத்துல போல் சொல்ற. ஏன்னா மூளையை யூஸ் பண்ணலாம், அந்த ஆராதனையில பிசாசு வந்துடும். கடவுள் சொல்றாரு, என்னை நீ ஆராதிக்கும் போது முழு இதயத்தோடு ஆராதிக்கும். இல்ல அதை கெடுத்த மூளையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மூளைய தூக்கி போட்டு என்ன ஆராதிக்க பார்த்தீங்கன்னா அங்க என்ன வரும், பிசாசு வந்தே வரும், பேய்கள் வந்தே வரும். அது எங்க அடுத்தது, அந்த பாடத்தை தான் நான் படிக்கிறேன் பாருங்களேன். என்னுடைய ஆராதனையில தெளிவான, அலர்ட்டா, ஆழமான, சிந்தனை பூர்வமான ஆராதனை இருக்க வேண்டும். ஓகே, இப்போ எங்க அது வருது, ஆரோனுடைய பிள்ளைகளை அடக்கம் பண்ணிட்டாரு. அடக்கம் பண்ணிட்டு ஆண்டவர் ஆரோனை பார்த்து சொல்லுகிற, அடக்கத்துக்கு அப்புறம் சொல்லுகிற முதல் காரியம் என்ன பாருங்களா, ஆறாவது வசனத்துல சொல்றாரு. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன தெரியுமா, இது வரைக்கும் ஆரோன் கிட்ட ஆண்டவர் நேரா பேசினதே இல்லை, இதுதான் முதல் தடவை பேசுற. பிள்ளை இழந்துட்டு இருக்கிறாரு, ஆறுதலா பேசுவாரா, ஆறுதலா ஏதாவது பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் தேவனா இருக்கிறேன் ஏதாவது சொல்லுவாரான்னு பாக்குற. ஆரோனுக்கு முதல்லதான் கொடுக்கறது ஒரு கட்டல். என்ன கட்டல பாருங்க, ரொம்ப விசேஷம். அது எட்டாவது வசனம் படிக்கலாம்.
உன்னோடு கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சாட்சி ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம்.
இதுல என்ன சொல்றாரு, ஆராதனையில வரும்போது குடிச்சிட்டு மதுவையோ திராட்சை ரசத்தையோ குடிச்சிட்டு வர வேண்டாம். அவர் வேற குடிக்கிறத பத்தி தாங்க பேசி இருக்கிறாரு. ஏன் குடிக்க கூடாது, ஏன் குடிக்கூடாது சொல்லுங்களா, குடிக்கிறதுக்கு ஏன் குடிக்கூடாது, ஏன் குடிக்க கூடாது அப்படின்னா, குடிச்சானா என்ன ஆகும், நம்ம மூளை வேலை செய்யாது. குடிகாரன் பேச்சு புழுதானா போச்சு, நாங்க என்ன பேசுறான்னு தெரியாது, அவன் என்ன செய்யறான்னு தெரியாது, மூளை ஆஃப் ஆயிடும். ஆனா ரொம்ப சுகம் இருக்கும், எல்லாம் மறந்த சுகம் இருக்கும், மூளை வேலை செய்யாது இல்லைங்களா. ஆரோன் குடிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு பிரதான பிரின்சிபல் என்ன, ஆரோன் வரும்போது பேட் பிரெத் வரும்னா, இல்ல குடிக்கார வாசனை வரும் அப்படியெல்லாம் இல்லை. கடவுளை ஆராதிக்கும் போது எந்த தேவன் என் முழு இதயத்தோடு என்ன ஆராதின்னு சொன்னாரோ, முழு மனதோடு என்ன நீ ஆராதிக்கணும். என்னுடைய ஆராதனை முழு மனதோடு இருக்கணும்னா நீ எந்த விதமான மனதை மந்தமாக்கக்கூடிய பாதிப்புக்குட்பட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா, ஆரோன் நீ குடிக்க கூடாது. வெளிப்பிரகாரமான எந்த விதமான காரியமும் மனதை பாதிக்க நீ இடம் கொடுக்க கூடாது. தெளிந்த புத்தியோடு ஆழமான சிந்தனையோடு பாருங்களேன், இது வெறும் ஆரோனுக்கு ஒண்டி கொடுத்தது இல்ல, உன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இனி வரப்போற எல்லா நூற்றாண்டும் இதை நீ கீழ்படியாம போனா என்ன என்ன நடக்கும்? ரெண்டு பணம் போச்சு, இப்ப இன்னும் மூணு பணமும் போ. சாதாதுபடிக்கு மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்ற எவ்வளவு சீரியஸ் ஆண்டவர் இருக்க பாருங்க, அதுல மரண தண்டனை கிடைக்கும். நமக்கு தெரியும் அந்த காலத்துல திராட்சை ரசம் வந்து யூதருங்க ரொம்ப குடிப்பாங்க இல்லைங்களா, அது டைல்யூட்டடா இருக்கும், ஆல்கோஹால் இருக்காவ அவ்வளவு இருக்காது, ஒரு சின்ன ஒரு இன்பம் இருக்கும். ஆனா இதை வந்து எப்பப்பாரு குடிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல, அவங்க ரெகுலரா குடிக்கிற ஒரு பழக்கம், லைஃப் எல்லாம் குடிக்க கூடாதுன்னு இல்லை, ஒரு நாசரைட்டுக்கு அப்படி கொடுக்கக்கூடாது, சாம்சன் மாதிரிக்கு குடிக்க கூடாதுன்னு இருந்துச்சு. ஆனா இவங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீ கூடாரத்துக்குள்ள வரும்போது என்னை ஆராதிக்க வரும்போது இது நிரந்தர ஆசாரிய கட்டளையாக இருக்க வேண்டும், நோ இன்ஃபுளுன்ஸ் இல்லைங்களா. இதுக்கும் நாகாபு இப்பதான் செத்து போனாங்க ரெண்டு பிள்ளைங்க, அது ஆன பிறகு அப்பா கிட்ட முதல்ல இந்த கட்டளை ஏன் கொடுக்கிறாரு யோசிச்சு பாருங்களேன், ஏன் கொடுக்கிறாரு? இப்பதான் அந்நிய அக்னிய கொடுத்துட்டு செத்து போனாங்க, அவங்க சாவு முடிஞ்சிச்சு, அடக்கம் முடிஞ்சிச்சு. அதை பார்க்கும்போது ஏன் இதை முதல்ல சொல்றாருன்னா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாகாபோ அபியோ ஒருவேளை குடிச்சிருக்கலாம், குடிச்சதுனால அந்த குடியின் பாதிப்புனால அவங்க சரியா சிந்திக்க முடியாம, கவனம் இல்லாம, ஆண்டவர் சொன்னபடி அவங்க துல்லியமா செய்யாம குடிச்சா என்ன ஆகும், ஒழுங்கா வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒருவேளை பிசாசுனுடைய ஐடியாக்கு என்ன கொடுத்தியா, மூளை வேலை செய்யாத போது பிசாசு வந்துடும், குடிகாரங்களுக்கு சொல்ல நேரங்கள பிசாசு ஏற்ற மாதிரி பலம் வரும், எங்கேயும் என்னன்னவோ பேசுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பிசாசுனுடைய ஐடியாக்கு அவங்களுக்கு வந்து அந்நிய அக்னிய கொடுத்ததுனால தான் அவங்க அழிஞ்சு போனாங்க. ஒருவேளை சாத்தியமா இருக்கலாம், நம்ம உறுதியா சொல்ல முடியாது, ஏன்னா அது உடனே அதை தான் கொடுக்கிறாரு, உன் மனதை எந்த பாதிப்புக்கும் இடம் கொடுக்க கூடாது, நான் கட்டளைத்தபடி நீ இஷ்டத்தின்படி செய்யக்கூடாது, நான் கட்டளைத்தபடி ஜாக்கிரதையாக என்னை ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் படி நீ செய்யணும்னா, நீ உன் மனதை எந்த வெளிப்பிரகாரமான காரியத்திலையோ மந்தமாக்க நீ விடக்கூடாது, தெளிந்த புத்தியோடு ஜாக்கிரதையோடு கவனத்தோடு செய்ய வேண்டும். எந்த காரியத்தையும் கவனத்தோடு செய்யணும்னா என்னங்க வேணும், தெளிந்த புத்தி வேணும் இல்லைங்களா. ஆகவே ஒரு ஒரு விதத்துல பார்த்தோம்னா, அந்த அந்நிய அக்கினி கொடுக்கறதுக்கே ஒரு ரேஷா சரியா சிந்திக்காததுனால தான் இல்லைங்களா, சரியா சிந்திக்க கிளியரா யோசிக்காததுனால தான் அந்த ஒரு அப்படியே ஒரு இன்பத்துல ஒரு சந்தோஷத்துல அப்படியே போய் அந்நிய அக்கினியை கொடுத்து செத்து போனாங்க. நமக்கு தெரியும் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்ட்ராங் ட்ரிங்க் ராப்ஸ் த மேன் ஆஃப் ஹிஸ் ரீசன், ஆழமான குடி அவன் சிந்தனையே கெடுத்துரும் இது இல்லைங்களா. சில நேரங்களில் சொன்ன மாதிரி என்ன பேசுறான்னு கூட தெரியாம உளறிக்கிட்டு இருப்பான். இந்த உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்து மனிதனாக ரொம்ப சீரியஸாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்ன, யெகோவாவை ஆராதிக்கிறது. அதனால தான் அது முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு செய்யும். அந்த ஆராதனை அந்நிய காணானியர்கள் செய்யற மாதிரி செய்யக்கூடாது. காணியானவர்கள் என்ன செய்வாங்க, அநேக நேரத்தில் அந்த காணானியர்கள் குடிச்சிட்டு தான் ஆராதனை செய்வாங்க. எங்க ஊர்ல எல்லாம் பூசாரி அருள் வாக்கு சொல்லுவார், அருள் வாக்கு சொல்லும் போது அவருக்கு பாட்டில் வாங்கிட்டு போனோம், அந்த பாட்டில் கூட 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 ஊத்திக்குவார், ஊத்திக்கின பிறகு தான் அருள் வாக்கு சொல்லுவார். அந்த மாதிரி அப்படியே அந்த உரக்கல் அப்படியே மீமறந்து உன்னதங்களுக்கு போய் அவரு அப்படியே வாக்குகளா வரும் அவர் வாயில், அது நடக்கும் இது நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, உன் மூலெல்லாம் யூஸ் பண்ணாம என்ன ஆராதனை செய்யக்கூடாது. அவருக்கு நான் பேர் எனக்கு கருப்புசாமி, அந்த மாதிரி தான் குடிப்பார், குடிச்சிட்டு சொல்லுவார், அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஓகே ஓகே, we've been looking at Leviticus 10 and God is using this teachable moment by a serious incident, the death of the two sons of the high priest, right? They died on the spot. The first lesson God teaches them by their death is the seriousness of the regulative principles, right? You have to worship me as I have commanded, and there is no room for strange fires. If you offer any strange fire, there will be terrible consequences. The second lesson he teaches by their funeral is that worship should be God-centered. Worship should be God-centered. If you go on and if you think, I like man-centered worship, you can go on and do that, but you will face terrible, terrible consequences. Last time I tried to emphasize, what are the consequences? Number one, your soul will not have any kind of communion with God, right? And your soul will not prosper. You will fall into chronic depression. Then you will have interpersonal relationship, and then finally you will be kind of cursed with God and go far away from God. Right? Those are the consequences. And God showed these consequences in the very first wrong worship. Which is the very first wrong worship? Cain worship. What happened to Cain? He was not able to connect with God. Right? He tried to connect through his own man-centered way. And what happened? What is the next result? His countenance fell. He went into a depression, and even God had to ask, why are you sad? And then what happened to his interpersonal relationship? He started killing his brothers. He was envious with his brothers. And then what happened as a consequence of that? He was cursed and stamped by God, and he had to go very far away from God. These are the consequences, the horrible consequences of man-centered worship. Now we come to the third lesson in this chapter. Okay, every lesson is a very important lesson in this. I think the third lesson is, It comes from the primary command. What is the greatest command? That thou should love the Lord with all your heart, with all your strength and all your mind. Right? You should love your God with all your mind. The primary distinctiveness of true religion is, it is a worship done to God with all your mind and consciousness. Right? And the identity of all false religion is, it's mindless worship. Oh, you have to worship a stone. Okay, how can I worship? This is a stone, how is this God? Shh, don't ask any questions. Don't think too much. No room for thinking, no room for questioning. A stupid tradition, oh no, you should not question the tradition. You should not think about it, just worship. Right? That's what happens all over the world. Mindless worship, false religion, mindlessly worship. The one true God needs should be worshipped with all your mind. You should never switch off your mind. That's a part of the command. And when you worship, you know, that's why 1 Corinthians 10, Paul says the idol worshippers actually, you know, get involved in demons, right? Demons, they actually offer to demons. That's what he says. And we should worship God. And that's the next lesson that God teaches in this passage. Notice. Now Aaron's children are buried. Aaron continues to be in the tabernacle. And what is the first command that God gives to Aaron? And by the way, this is a very interesting phenomenon. This is the first time God ever talks to Aaron. It's always through Moses. And this is the first time he directly talks to Aaron. And what is the first thing he says? Look at verse 8. Then the Lord spoke to Aaron saying, do not drink wine or intoxicating drink, you or nor your sons with you, when you go into the tabernacle of meeting, lest you die. It shall be a statute forever throughout your generation. He's saying, don't drink, right? Wine or any intoxicating drink. Why? Why should we not drink? You have any right reason for that? Why shouldn't we drink? Right? I think one of the main reasons is, if you drink, you will not know what you're doing. It will influence you. If you are driving, you can't think properly, right? You will go and do something, you will meet with an accident. It will influence your mind, that external, it's intoxicating drink, right? God is not forbidding Aaron so that he doesn't have a bad breath when he comes to tent, right? That's not the main purpose. You should never allow your mind to be influenced by anything else. You should worship me not only with all your heart, but all your mind. And you being under any kind of influence, you will not be able to offer the worship. Very interestingly, you should. Why is God giving this as a command? Just after his sons are dead, right? Why? And he says this so strictly. Just watch this. He's saying this is a command, statute for all your sons, for all coming generations. And if they disobey, what happens? They will be set aside 3 days. You shall die. This command is given with a capital punishment threat. God is very serious. Why? Right? And very interesting, why does he do this? What is the connection between this and the death of Nahab and Abihu? That the God, the first thing that he says to the father of these dead, deceased children is don't drink. Some give a comment that probably Nahab and Abihu offered strange fire, were motivated to offer a strange fire because they were under the influence. Okay? And because they were under the influence and they did not think properly, they allowed the devil's ideas to come into their mind and started disobeying God and offered strange fire. We can't dogmatically say that, but it's a possibility. That's why God could be saying that. See, because when you are under the influence, you can't consciously think and you can't follow the regulative principle, right? The part of the regulative principle is you should worship God with all your mind. And if you look at our confession, it again and again says mental alertness. You should be very diligent. You should be very attentive in your worship, right? You should not switch off your mind. And there is no activity, you know, you can't do any proper activity unless your mind is clear. Unless you have calm reflection. And the most important activity that you and I do as creatures, right, is worship God. And God says, do not allow anything to influence your mind. And these Canaanites were always known to, you know, drink and worship their gods. They will get drunk and that's how they get the oracles, right? The oracles from their gods. And I know in our village, there is a guy called Karpusami, and we'll have to take him a bottle if we call it Arul Vak. If you want any good word from him, any benediction from him, we have to give him a bottle. He will drink and he will take his time and then he will come and say something. So we will feel, oh, God is very happy with us. You know, he's not offended. So that's how Canaanites used to worship. And God says, none of that in my worship. And then look at two reasons he says. இப்ப பாருங்க 10:11 ஏன் தெளிவான சிந்தனை இருக்கணும், ஏன் மூளையை யூஸ் பண்ணணும், ஏன் மூளையை எந்த விதமான பாதிப்புக்கு இந்த குடிக்கும் இந்த போதைக்கும் விடக்கூடாது அப்படின்னா ரெண்டு காரியம், ரெண்டு அருமையான குணத்தை நீ என் ஆராதனையில தொடர்ந்து பயன்படுத்தணும். என்ன? பகுத்தறிவு, சத்திய அறிவு. பகுத்தறிவு, சத்திய அறிவு. பாருங்களேன், அது சொல்றாரு ரெண்டு காரியங்கள். 10 வசனம் என்ன படிங்க? என்ன செய்யணும்? ஏறி குடிக்க கூடாது.
பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வீட்டு உள்ளதற்கும் வீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும் படிக்கும் இது உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் நித்திய கட்டளையா இருக்கும் என்றார்.
சுத்தமோ அசுத்தமோ, சுத்தமோ தீட்டோ, இதை ரெண்டும் வித்தியாசப்படுத்த கத்துக்கணும். இது பொய்யே இது தப்புன்னு தெரிகிற பகுத்தறிவு உனக்கு இருக்கணும். குடிச்சா இருக்குமா? இருக்காதே. எந்த மூல பாதிப்பு இருந்தா இருக்காதே. அதான் பகுத்தறிவுன்றோம். டிசர்ன்மெண்ட் உனக்கு இருக்கணும் இல்லைங்களா? அது பாருங்க எவ்வளவு வலியுறுத்தப்படுது. இன்னைக்கு அதுதானே இல்லை மூளையில மக்கள் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது வேதம் படிக்கும் போது மென்டல் அலர்ட்டா எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நம்ம இருக்கணும். ஓ இதெல்லாம் பழைய பாடு நம்ம சொல்ல முடியாது, புதிய பாடல வாய்க்கு வந்தது உளர சொல்றாரா, புதிய பாடல தூங்கிக்கிட்டே வந்து மூளைக்கே வேலை செய்யாதுன்னு சொல்றாரா ஆராதனை? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? தேவனை ஆராதிக்கிறவர்கள் சத்தியத்தோடு ஆராதிக்கணும், ஆவியோடு ஆராதிக்கணும். சத்தியத்துக்கு பகுத்தறிவு தேவை இல்லையா இல்லைங்களா? அப்போஸ்தலர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க ஆராதனை? ரோமர் 12 பவுல் என்ன மாதிரி ஆராதனை செலுத்தணும்ன்றாரு? தேவனுடைய இரக்கங்களை முட்டினிட்டு உங்க ஜீவ பலியா உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க செய்கிற என்ன ஆராதனை? அது புத்தி உள்ள ஆராதனை. புத்தி இல்லாத ஆண்டவருக்கு ஆராதனையை செய்ய முடியாது. புத்தி இல்லாத ஆராதனையை செஞ்சா ஆண்டவர் அடிப்பார். புத்தி உள்ள ஆராதனை நீங்க செய்யும் போது நீங்க உலகத்துக்கு ஏற்ற வேஷம் ஒத்த வேஷம் தெரியாம உங்க மனது புதிதாகிறதுனாலே பாருங்களா மூளைக்கு எவ்வளவு வேலை இருக்கு. உங்க மனது புதிதாகிறதுனால தான் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் என்னன்னு நீங்க பகுத்தறியத்தக்கதாக. மூளை இருந்தாதான் அதெல்லாம் நடக்குமே. அதனாலதான் உங்க வாழ்க்கை மறுரூபமாகும். மூளை வேலை பண்ணலன்னா, மூளையை நீ ஆண்டவர் ஆராதனை வேலை பண்ணலன்னா உன் வாழ்க்கையும் மாறாது. அது ஆராதனையே கிடையாது. எந்த விதமான பாதிப்புக்கும் நீ வரக்கூடாது. வரலாம், கடவுள் வந்து தம்மை முழு மனதோடு நம்மளை ஆராதிக்கிறோம், அப்படி செய்யலன்னா நம்ம பாவம் செய்யறோங்க, பாவம் செய்யறோம். மைண்டை நம்ம ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருமா, ஜெபிச்சுட்டு வருமா? மைண்டு வந்த உடனே எங்கேயோ அலமோதுதான், மைண்டோடு முழு மைண்டை நம்ம வந்து செலுத்தணுமே, எந்த சதரமும் இல்லாம நமக்கு சதுரம் வரத்தான் செய்யுது. ஏன் செய்யுது? சர்ச்சுக்கு சினிமா தியேட்டருக்கு வர மாதிரி வருது. டடா புடான் எந்திரிச்சு ஒரு ஆயத்தம் இல்லை, கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிட்டு வர்றது இல்லை, இல்லைங்களா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, மனதோடு எந்த சதுரம் இல்லாம நான் கேட்கணும். டாய் வந்து தடதடான்னு உட்கார்றது, உட்காந்து உடம்பு தான் இங்க இருக்கும், மூளை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம், கருப்புசாமி மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கேயோ இங்கேயோ அந்த மென்டல் அலர்ட்னஸ் சொல்ற பகுத்தறி, இதை விட ரொம்ப முக்கியம் இல்லையா? சத்தியம் எது, பொய் எது, சரி எதுன்னு பாக்குற அந்த ப்ராசஸ் தானே. கேர்ஃபுல் டிசைன்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் கேர்ஃபுல் டிஸ்டிங்ஷன், இல்லைங்களா? எபிலிட்டி அது வேதத்தின் படி சிந்திப்பதற்கு. ரெண்டாவது சத்திய அறிவு, பகுத்தறிவு தான் நமக்கு சத்திய அறிவு கிட்ட கொண்டு வரும். அந்த சத்திய அறிவை நீங்க எந்த அளவுக்கு வளரணும்னா, 11வது வசனத்துல நீங்க ஆசாரியர்களா இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். மூளை இருந்தாதானே இதை சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த மூளை பகுத்தறிவோடு இதுதான் சத்தியம், இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசேவின் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாருன்னு அந்த ஆசாரியர்கள் அறியணும்னா என்ன செய்வாங்க? மூளையை யூஸ் பண்ணணுமே. அதெல்லாம் ஆராதனையினுடைய ஒரு பாகம், ஆராதனையில ஒரு லூசா பிசாசு எண்ணங்களோடு நம்ம வரக்கூடாது. மூளையை யூஸ் பண்ணாதான் எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங். மோசேன் மூலமாக ஆண்டவர் சொன்னதை நீங்க மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா, நீங்க பகுத்தறி உள்ளவர்களா இருந்து இது தப்பு இது கரெக்ட்ன்ற பகுத்தறிவு இருந்தாதான் நீங்க சத்திய அறிவுக்கு வர முடியும். அந்த சத்திய அறிவு இருந்தாதான் மக்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும். பகுத்தறிவு இருக்கணும், சத்திய அறிவு, இந்த ரெண்டுல ஆராதிக்கணும். முழு மனதோடு என்னை ஆராதிக்கணும். திமோத்தி காண்டவர் சொல்லலையா, வசனத்தை போதி, துல்லியமாக போதி, துல்லியமாக வசனத்தை போதிச்சு செய்கின்றார். நம்ம அப்படி இருக்கிறோமா? சத்திய அறிவு நம்ம எப்படி வரோம்? ஒருவேளை குடிச்சிட்டு வராமல் இருக்கலாம், டிஸ்ட்ராக்டட் மைண்ட்ஸ்ல வருமா? இல்ல ஒரு மைண்ட்லெஸ் வர்ஷிப், ஒரு கவனம் இல்லாம வருமா? அது இதுல மாத்திரம் இல்லை, டியூட்ரானிலே திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்க ஞாபகம், இது மக்களுக்கு மாத்திரம் ஆசாரிகளுக்கு மாத்திரம் சொன்னது இல்லை, இது மக்களுக்கும் சொல்றாரு. டியூட்ரானிலாம் படிச்சு பாருங்க, நீ மறக்காத மறக்காத இந்த வசனத்தை இரவும் பகலும் சிந்தித்து கொண்டிரு. இந்த வசனத்தை பகுதி இது கரெக்ட், இது தப்பு, லெஃப்ட்ல போகாத ரைட்ல போகாத பகுத்தறிவு சத்திய அறிவுக்கு நம்மளை கொண்டு வரும். அது எப்படி வரும்? நம்ம மைண்ட பலவிதமான உலக கவலைகள்னாலையும் உலக போதைகள்னாலையும் உலக இன்பங்கள்னாலையும் சிற்றின்பங்கள்னாலையும் கவர விடாம பகுத்தறிவு இருந்தா தான் நமக்கு இது தப்பு இது சரின்னு தெரியும் போதுதான் சத்திய அறிவை நாம் அடைவோம். அப்படித்தான் ஆண்டவரை ஆராதிக்க செய்ய முடியும். ரோமர் 12 போட்டிருக்க மாதிரி அப்பதான் நம்ம மனது புத்தி உள்ள ஆராதனை செய்து மனது புதிதாகிறதுனாலேயே நாம் மறுரூபம் ஆகுவோம். இதான் அதுக்கு வழக்கம். இங்கிலீஷ்ல சொல்லி ஒரு சில பயன்பாடுகளை சொல்லி நம்ம முடிக்கலாம். சோ வாட் டு வி சீ? சோ ஹி இஸ் சேயிங் டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் பீ அண்டர் த எனி இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் வை? தேர் ஆர் டூ ரீசன்ஸ் வை யூ ஷுட் நாட் டூ, அண்ட் தட் இஸ் மென்ஷன்ட் ஹியர், டூ வண்டர்ஃபுல் ரீசன்ஸ் வை யூ ஷுட் நாட் டூ. First, so that you may have discernment. Second, that you will have, through that discernment, you have an accurate understanding of the truth. Look at verse 10. Why should not they drink? That you may distinguish between holy and unholy, between clean and unclean. Oh, it is so important to remember this, right? You need to have a discernment when you come to worship God. What is holy? What is unholy? What is clean, unclean? What is acceptable? What is truth and what is falsehood? You should have that kind of critical thinking. You should have that discernment to discern that what this preacher is saying is right and what he's saying is wrong. You come with that kind of discernment. Do you see how it emphasizes, right? It's not only here. This discernment is, you know, emphasized throughout the Bible. The Lord said, you should worship me with truth and spirit. What about apostles? What did Romans 12, what did Paul say? What is acceptable worship? I beseech you by the mercies of God that you should offer yourself as a living sacrifice. And what is he saying? What is the right worship? He's saying a reasonable service. a reasoning service, right? And when you do that kind of service, when you worship God with all your mind, and he says, verse 2 says, Romans 12, do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind. Look at the mind, right? Such an important part of worship. Why should I be renewed by the mind? That you may discern what is the good and the acceptable and the perfect will of God. You need to have this discernment. Right? The way that you are transformed, the way your life gets transformed to the word of God is when your mind is renewed. When you have an alert mind, when you come with a concentration, and when you listen to God's word, your mind is renewed, and through that your life is transformed. You know what is the perfect. You are able to discern. It is not only a perfect, but it is a good will of God. It is a pleasant will of God. And you want to follow that good will. Do you see how God should be worshipped with all our mind? And what a horrible thing to switch off the mind. Right? And do you come like that? Right? You come like that. Sometimes you come to church and your body is here, but your mind is all around the place. Right? It goes to work, it goes to your native place, it goes to your somewhere else. Right? And that's a horrible thing to happen. And that's sin. Do we recognize that? God wants us to worship Him with all our mind. And how will that happen? Only when before coming to the worship, we'll have to sit some time and prepare our hearts and ask God's help to come with all our mind so that we come and listen and not get distracted and listen to God's word so that by the renewing of our mind, where the Holy Spirit renews our mind, we are able to discern this is the good and the perfect will of God, and it affects our conscience and it transforms us. That's how worship, true worship is supposed to be. And discernment is an ability to discern between right and wrong. And the second thing that he says, right, not only discernment, but this discernment will help you to arrive at the accurate knowledge of truth. He says, verse 11, that you may teach the children of Israel all the statutes which God has commanded, which the Lord has spoken to them by the hand of Moses, right? See, this is all part of the worship. You should have discernment. Why should you have discernment? You should know what is right and wrong. So that you will be able to come to the knowledge of truth. You know this is what God says. This is what God has spoken through Moses, and this is the meaning of what he said. Right? We will have that only when we discern. He's actually talking about expository preaching here. Right? You should be able to teach. You will be able to teach only when you know what God says through Moses. Right? When you are able to discern that, and scripture gives repeated commands, gird up the loins of your mind. Do not allow your minds to wander. And there are commands to Timothy, right? Divide the word accurately. You should discern. You should know the right. And you will be able to know that only when your mind works. So you should not come with any distracted mind. Okay, this is done. இதுல இருக்கிற வழக்கம் ஆண்டவர் மூணாவதாக நம்ம கிட்ட கொடுக்குற பெரிய பாடம் என்ன? மூளை இல்லாம ஆண்டவர் ஆராதிக்க கூடாது. அதுல அது சிந்தனையோடு வரும்போது தான் நமக்கு பகுத்தறிவு வருது. பகுத்தறிவு தான் நமக்கு சத்திய அறிவு கொடுக்குற. அந்த சத்திய அறிவு தான் தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தத்தை நாம் புரிந்து நமக்கு நம்ம வாழ்க்கை மறுரூபமாகும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை நமக்கு இது பாடம் தான். நான் சொன்ன மாதிரி சாட்டர்டேஸ் லேட்டாக நாளைக்கு சண்டே தானே, சாட்டில் போய் நல்லா தூங்கலாம். அதனால சாட்டர்டே நைட் எல்லாம் உட்காந்து டிவியை பார்த்து மொபைலை பார்த்து ஒழுங்காக தூங்காமல் இங்கே வந்துட்டு அப்படின்னு உட்காந்துருக்க கூடாது. ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், முக்கியமான ஆராதனையிலேயே ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஒழுங்காக டைமுக்கு தூங்கி டைமுக்கு எந்திரிச்சு போகணுமேன்ற ஒரு இது இருக்கணும் இல்லையா? நம்ம ஆராதனைக்கு வரும்போது ஜாக்கிரதையாக வரணும். சீக்கிரம் ஒரு ஆயத்தத்தோடதுனால தான் ஓய்வு நாள் ஆயத்தம்னு பார்க்குறோம். இல்லை ஃபஸ்ட்டு பாபா சொல்கிற மாதிரி அன்றைக்கி தான் சண்டே காலில் ஒரு 10 இட்லியை சாப்பிட்டு வந்து ஒரே தூக்கம் இல்லைங்களா? ஒரே தூக்கம், 10 இட்லி அப்படியே தூக்கமாக இருக்குது. இல்லை சண்டே ஒரு கவனம், எனக்கு தூக்கம் வருதுன்னா சாப்பிடாம வாங்க. அதான் மைண்டை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிறோம் இல்லைங்களா? மைண்டை நம்ம ஆக்டிவாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இங்கேயும் பிசாசு இருக்குது. நம்ம சத்தியம் பேசும்போது அந்த சத்தியத்தை எப்படியாவது உங்களை தசித்திருக்கலாமா? சத்தியம் பேசி அது மேற்பார்வையாக உள்ள உட்கார வைக்குது. நம்ம மைண்ட் ஆக்டிவாக வந்தால் தானே உள்ள பதியும். நம்ம மேல் பார்வையாக கேட்டோம்னா என்ன ஆகுது, கேட்டுட்டு அப்படியே போவோம், போகிற கீழே போகிறதுக்குள்ள அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் அந்த விதையை. அதுதான் அவனுடைய வேலையை இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆவிக்குரிய ஜீவத்தில் வளரணும்னா தேவனை முழு இதயத்தோடு ஆராதிக்கணும். இது முக்கியமாக இன்னொரு காரியத்தை நம்ம எல்லாம் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு நான் சொல்கிறேன். பெந்தகோஸ்தே சர்ச்சினுடைய வளர்ச்சியினுடைய பெரிய ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மூளை இல்லாத மதமாக இருப்பதுனால தான். மூளை இல்லாத மதமாக அதனால தான் அது வளருது. அந்த முழு சிஸ்டம்லயே மூளை இல்லாத சிஸ்டம். நான் இதை வந்து யாரையோ குற்றப்படுத்துறதுக்கு பேசல. ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் மாறவே மாறாதுங்க, அவங்கள பற்றி பேசி என்ன ஆக போகுதுன்னு நான் விட்டுட்டேன் ஒரு காலத்தில். ஆனால் சில பேர் அந்த அதுலேருந்து வெளியே வரும்போது அந்த சக்தியை அறிய அடியும் போது ஐயோ வாய் வாயா அடிச்சுக்கிறாங்க, எத்தனை வருஷம் வீணா போச்சே வீணா போச்சேன்னு, இது எப்படி என்னை ஏமாத்திட்டாங்களே, அறிவில்லாமல் நான் இருந்திருக்கிறேனே, 30, 40, 50 வருஷம் நம்ம சர்ச்சிலாம் வாசுதேவெல்லாம் எவ்வளோ காலங்கள் அதில் இருந்து கண்ணீரா விடுவார். அவர் பீட்டர் தாத்தா இருப்பார், கண்ணீரா விடுவார், ஐயோ என் ஆயுசெல்லாம் போச்சு, வயசான காலத்தில் சக்தி அறிவு வந்துச்சேன்னு அழுவாங்க. அந்த பாரத்தில் நம்ம என்ன செய்யறது, அந்த பாரத்தில் தான் சில நேரங்களில் ஒரு முறையிடும்படிக்கு நான் என்னவோ நம்புறேன். நான் இப்போ ஆண்டவர் சிறுத்த காலத்தில் எப்படி ரோமன் கத்தோலிக்கிலேருந்தே சில பேரை கொண்டு வந்து அந்த மதத்தை ஒரு மட்டம் தட்டினாரோ, அதே மாதிரி இப்போ இந்த பொய்யான மூளை இல்லாத மதத்திலேருந்து நிறைய பேரை ஆண்டவர் வெளியே கொண்டு வர, ரெஃபர்மேஷன் டைமில் பிரிண்டிங் எல்லாம் வர ஆரம்பிச்சதுனால படிக்க ஆரம்பித்தாங்க மக்கள். அப்போ தெளிவடைஞ்சாங்க ரோமன் கத்தோலிக் செய்கிற வஞ்சனையை. இப்போல்லாம் இன்டர்நெட் இருப்பதுனால மெக்கார்த்தரு இப்போ பால் வாஷர் ஆர்த்தியவங்கெல்லாம் படிக்கிறதுனால ரிஃபாண்டு பற்றியெல்லாம் கற்றுக்கிட்டு நிறைய பேர் தெளிவடைஞ்சு வராங்க. அவங்கெல்லாம் நான் நம்புகிறேன், ஒருவேளை நம்மலாம் உயிரோடு இருக்க முடியும், நம்ம செய்வோம்னு அதுலேருந்தே ஆட்களை எழுப்பி இத்தனை காலம் இது வஞ்சிக்குதே இந்த மதம்னு சொல்லி அந்த மதத்தை மட்டம் தட்டாமல் ஆண்டவர் விட மாட்டார். அப்படி ஒரு காரியம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, ஒரு காலம் வரத்தான் போகுது. ஒருவேளை அந்த காலத்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம உங்கள் ஊரில் தானே இருந்தோம்னு யாராவது சில பேர் எனக்கு சொல்ல முட்டிங்களே, அதை பற்றி ஒன்றும் பிரசங்கம் பண்ண முட்டிங்களே அப்படின்னு சொல்லாமல் அவங்க ரத்த வழி நம்ம மேலே வராமல் நம்ம அதை சொல்லணும். இன்னொன்று ஒரு புக் இருக்குது, ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட்டுன்னு, அதில் வந்து கொலை செய்கிறது அது செய்கிறது இதை செய்கிறதுக்கெல்லாம் உனக்கு அவ்வளோ சொர்ணம் வருது, ஆண்டவருடைய முதல் பலகையை உடைக்கும் போது உனக்கு எவ்வளோ வைராக்கியம் வருது, அதில் தான் உண்மையான தேவபக்தி தெரியும் ஒரு மனுஷனுக்கு. என் தேவனுடைய ஆராதனை குலைக்கிறாங்களே, என் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்குறாங்களே, அதுதானே முக்கியம், முதல் பலகை தானே முக்கியம், அது உடைக்கும் போது நமக்கு மிகுந்த இது வரக்கூடாது. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, அந்த வைராக்கியம் பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஓகே, நீங்க பாருங்களேன் இந்த பகுதியில் மூளை இல்லாத ஆராதனை, பகுத்தறிவு இல்லாத ஆராதனை, கதை தப்புன்னு செய்யாத ஆராதனை, ஆண்டவர் எவ்வளவு தடை பண்ற. இன்னைக்கு என்னங்க பிரச்சனை மக்கள் கிட்ட, ஆரோனுக்கு சொன்ன காரியங்கள் பகுத்தறிவு சத்திய அறிவுக்கு கொண்டு போறோம், மூளையோடு ஆராதனை செஞ்சாங்கன்னா இந்தியா மேப்ல பெந்தகோஸ்து சர்ச்சே இல்லாம போயிடும். மூளைய காண்டி யூஸ் பண்ணாங்க, வெறும் மூளையை யூஸ் பண்ணாங்க, அதுதான் பிரச்சனை. பகுத்தறிவு, எது சரி எது பொய் எது சத்தியம் யாருக்கும் தெரியறது இல்லை. மூளை இல்லாத ஒரு ஆராதனை. பகுத்தறிவு வந்து ஒருத்தர் அருமையா சொல்றாரு, நம்ம ஆத்மாக்கு ஒரு இம்யூனைசேஷன், அப்படின்னா என்ன, ஒரு வியாதி ஒட்டாதபடிக்கு தற்காப்பு. நம்ம ஆத்மா தற்காப்பு எது, பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம ஒரு ஏட்ஸ் பேஷண்ட் மாதிரி, ஏட்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஏட்ஸ் நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது, நமக்கு இருக்கக்கூடிய தற்காப்பு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும். நம்ம இம்யூனைசேஷன் இப்போ நூற்றுக்கணக்கான வியாதி வர மாதிரி நம்மளுக்கு பண்ணிடும். அது ஒன்றும் அவங்க பெருசாக செஞ்சிடாரு. வியாதி வரும்படிக்கு நமக்கு எல்லா விதமான வியாதி, அதே மாதிரி இந்த டிசைன்மெண்ட் இல்லைன்னா எல்லா விதமான கள்ளப்போதக விஷயத்தையும் நம்ம நம்பி ஆத்மா அழிவை சந்திச்சே சந்திப்போம். பாருங்களேன் இந்த பகுத்தறிவு எப்படிங்க வருது, மூளை இல்லாத கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதா, இல்லையே சத்திய வசனத்தை அந்த பெரியா பட்டணம் மக்கள் மாதிரி இவர் சொல்றது கரெக்டா வேதத்தின்படி சொல்றாரான்னு சொல்லி வேதத்தை பார்த்து ஆராய்ந்து அந்த தேவனுடைய வசனம்னு நம்பும் போதுதானே பகுத்தறிவு. சத்தியம் என்னன்னு தெரியும் போதுதானே இது சத்தியம் இது சத்தியம் இல்லைன்னு தெரியற பகுத்தறிவு. இந்த சத்தியத்தை படிச்சுக்கிறதுக்கே நேரத்தை கொடுக்காத மக்கள், 1689 மாதிரி நமக்கு சத்திய அறிவை கொடுக்கிற பாடத்துக்கே தங்களை அர்ப்பணிக்காத மக்கள் எப்படி வரும் பகுத்தறிவு? பகுத்தறிவே இல்லை. அது காண்டி இருந்துச்சுன்னா இவங்க பொழைக்கவே முடியாது. ஓகே, த அப்ளிகேஷன் தட் ஐ வாண்ட் டு பிரிங் இஸ் யூனோ ஃபார் அஸ் மெயின்லி ஐ திங்க் வி ஷுட் think about, if we have to worship God with all our mind, we should prepare ourselves on before Sunday, right? You can't come lay, oh, tomorrow is Sunday, I can go in the church and I can sleep and, you know, relax. So Saturday night I'll watch YouTube till 1 o'clock, 2 o'clock, and you come to service late, and then you come and sit in the sermon, and you know, you kind of, some have the talent to sleep with their eyes wide open. You know that? It's a great talent. And they can sleep with their eyes wide open. And you can come and sit in the church like that, but your mind is not working. That's not worship. And God forbids that kind of worship. He says, you have to prepare your mind, right, before coming, and you should understand the most important activity of my life is worshiping God. And all my life, you know, maybe you can feel sleepy on Monday or Tuesday, but Sunday is it's a great day of the soul, a trade day of the soul, the Puritans' words, right? And you have to be very alert. Those are the days where God speaks to us and His word is implanted. And when you come morning, if you are kind of person who feel very sleepy, don't eat 10 idlis and come, right? You know, maybe come with fasting so that you have all the alertness. So that the word of God, when you are heard, right, the first time when you hear, it should be deeply planted. And if your mind is wandering and it is superficially thinking, how will the word go deep? Right? And when you superficially hear, what happens? As soon as you go down, there is a Satan waiting there. He will take the seed away from you. And as soon as you go, and all the effect is gone. So be careful, you know, you should come, beware of mindless worship. And other thing that I want to emphasize is the secret of the Pentecostal movement, the growth of the Pentecostal movement, we can attribute to this mindless religion. I think that's how the system grows, right? It runs with mindlessness. Now, I'm not trying to accuse anybody, but the reason that I speak is there have been people who have come out of that, and they have seen them with tears and beating their mouths and breasts and telling me, how can I be deceived for so many years? There have been old people, I know a couple of older people who are there in our church. The old man was weeping like a child. All my younger years and years of energy have gone into this deceptive system, and now I have come to know the truth. And when I am very old, what can I do now? Right? And there are people, 10 years, 30 years, 50 years, the mindless system has been deluding them. It's pretty sad. And I believe, like those Reformation days when God raised men even within the Catholic Church and who stood against that horrible delusion, today God is doing a similar work. God is raising up people. They are hearing about MacArthur, they are hearing about Paul Washer, they are hearing about Reformed truth, and they are realizing the deception. And I think in few days, maybe we will not be alive, but God will raise up some men against this horrible system. And there may be I think they will cut to this system to a size. Days will come, God will do a revival. Right? Do you see from this passage, what a horrible thing that happens in the church? If there is one, if they just follow this principle, active critical mind, be alert in your worship, critically have discernment to know what is right and wrong, and then you will arrive at the knowledge of truth. If these three things are followed, what God said to Aaron in this Old Testament passage, I will tell you, mark my words, you will not find one Pentecostal system in the entire India map. These three things, if it is just discernment, know what is right and wrong. If you stop mindless worship, it will happen, right? Discernment. Yeah, in the Adanga Mula illada aradhana seyyadinga. Mula illada. Avanga eppadi paarengala. Mula illada pagutthari illada aradhane avanga eppadi seiranga na solli mudikira paarenga. Avanga aradhane eduthukanga. Anya bhasha pesanga. அந்நிய பாஷை பேசணும்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கா? என்னடா இருக்கு தெரியுங்களா? ஆனால் எனக்கு வரல, விட்டுட்டாங்க என்ன. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால வராமல் இருந்திருக்கு எனக்கு. ஓகே, அது வந்து சில ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்காரு. எனக்கு ட்ரெயின் பண்ணும்போது எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன, நீ ரொம்ப யோசிக்கிறப்பா, மூளையை ஆஃப் பண்ணு. அப்போ தான் அது மூளையை எம்டி பண்ணாதான் கான்ஷியஸ் தாட்டை விட்டுடு. எம்டி பண்ணி அதை சுவிச் ஆஃப் பண்ணாதான் வரும் உனக்கு. மூளை ஆஃப் பண்ண, அதுதான் சொல்லி கொடுக்குறது. அதாங்க ட்ரைனிங். ஒரு பெரிய பெண்டகாஸ்டல் ப்ரீச்சர் எழுதி இருக்கிறார், பிரான்சிஸ் ஹண்டர்னு. அவர் இப்படிதான் சொல்லுவார், நீங்க உங்களில் சில பேர் அந்நிய பாஷை பேசாது இருப்பதற்காக உங்க மூளையை நீங்கள் ஆஃப் பண்ண மாட்டேன்றீங்க. உங்க சுத்தி இருக்கிற சிந்தனையும் மூளையும் லாஜிக்கலா நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் லாஜிக்கா யோசிக்க வேண்டியதுல சிந்தனைகளுக்கு கடந்தது இந்த ஆவி ஆவியானவருடைய வரம். ஆகவே இதை நீங்கள் ருசித்து பார்த்தா தான் இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். இது பரலோக பாஷை. இருதயம் வந்து உங்க இருதயம் ஆண்டவர்கிட்ட இருதயத்துக்கு பேசுற பாஷை. அவர் சொல்றாரு அப்படி. பிரச்சனை என்ன, இவர் பேசுறது இவருக்கும் தெரியாது, மற்றவங்களும் தெரியாது, இது ஆண்டவருக்கும் தெரியாது. இருதய பாஷையா ஆண்டவர்கிட்ட பேசுறது, ஆண்டவர்கிட்ட அந்யோன்யமா பேசுறது, குதிக்கிறது, வளர்ந்தது, இதெல்லாம் எங்க இருந்து மூளையை ஆஃப் பண்ணா என்ன ஆகும்? நம்ம மூளை இல்லாத ஆராதனை செஞ்சா அங்க வருது ஆண்டவர் இல்ல பிசாசு தான். சொல்லலையா பிசாசு? இதெல்லாம் தான் அந்த பிசாசு பத்தி எழுதுறவங்க சொல்றாங்க. நம்மள பிசாசனுடைய பாதிப்புல இருந்து தற்காக்குறது நம்முடைய மூளை தான். அந்த மூளையை ஆஃப் பண்ணிட்டோம்னா வந்துடும். என்ன நடக்குது பாருங்க, இது டேஞ்சரஸ் மாத்திரம் இல்லை, இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு. இது ஒரு ஒரு எடிக்ஷன் மாதிரி. கொஞ்சம் அந்த உணர்ச்சி வந்த உடனே வந்த உடனே அடுத்த வாட்டி அது வராது, போதை இன்னும் வேணும் இல்லைங்களா? ஒரு வாட்டி போதை கைத்தில் சட்டம் போது வரும், அடுத்த வாட்டி இப்படி வராது, இப்படி தட்டினே இருக்கணும். அது ஜோரா தட்டணும், இன்னும் தட்டணும், இன்னும் அடிக்கணும், இப்படி குதிக்கணும், இப்படி பண்ணணும். ஏன் அப்படி? இதெல்லாம் பாருங்களேன் என்ன சைக்கலாஜிக்கல் நர்வஸே பிரேக் டவுன். எத்தனை பேர் பைத்தியமா இருக்காங்க, எங்க ரிலேட்டிவ்ஸே பைத்தியமா இருக்காங்க. சில பேர் பாவம் எங்க போக முடியாம வெளியே அந்த சபைக்கெல்லாம் போய் பொண்ணு கல்யாணம் ஆகாம இருக்குங்க. ராடிக்கல் பெண்டகோஸ்டலிசம் இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இந்த பால் தங்கையால் இருந்துச்சு, இந்த எம்ஏ வர்க்கு சர்ச்சில் இருந்துச்சு. இப்பெல்லாம் அந்த இது ஒரு சூன்யக்காரி மாதிரி, ஒரு சூன்யக்காரி இருந்தாலும் 1000 வருஷம் உயிரோடு இருந்தாலும் அவ எத்தனையோ குடும்பங்களை அழிச்சிட்டு எத்தனையோ குடும்பங்களை இது பண்ணிட்டு கவர்ச்சி கவர்ச்சியா வருவாராம், வேற வேற உருவத்துல வருவாராம், பாவட தாவன்ல வருவாராம், அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்ல வருவாராம். அதுதான் இது பெந்தகோஸ்து சர்ச். இப்ப ரிஃபார்ம்டு பெந்தகோஸ்து இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ரிஃபைன்டு பெந்தகோஸ்து. இப்ப வந்து இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் எத்தனையோ பேர் குடும்பத்தை அழிக்குது, பேய்கள்லாம் வந்துருது, அவங்களுக்குள்ள என்னென்னவோ நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த உருவத்தை நிறுத்திட்டாங்க. இப்போ எந்த உருவம் எடுத்திருக்குது? இப்போ மியூசிக்கல் ஹிப்னாட்டிசம், மியூசிக் இசை, மியூசிக்கல் ஹிப்னாட்டிசம் டெக்னிக்ஸ். ஒரு கான்சர்ட் மாதிரி மியூசிக் வைக்கிறது பாருங்களேன், ராக் மியூசிக் மாதிரி ட்ரம்ஸை போட்டு அந்த பக்கம் ட்ரம்ஸ், இந்த பக்கம் மியூசிக்கு, இந்த பக்கம் எலக்ட்ரிக் கிட்டாரை போட்டு ஒரே தான் அந்நிய அக்கினி செலுத்தப்படுறது. ஏன் யோசிச்சு பாருங்க, மியூசிக்குடைய பவரை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. மியூசிக்கை பற்றி அந்த புக்ஸில் சில பேர் எழுதுறாங்க, மியூசிக்கு நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங்கை சிந்தனையை பகுத்தறிவை மந்தமாக்குற மாதிரி வேற எதுக்கும் பவர் இல்லை. மியூசிக்கு ரொம்ப பெரிய பவர் இருக்கு. நம்ம சிந்திக்காதபடிக்கு அது ஒரு உயர்ந்த உணர்ச்சி வச நிலைமையை கொடுத்து நம்ம சிந்தனையை மேற்கொள்ளும்படிக்கு பவர் மியூசிக் இருக்கு. எந்த லாஜிக்கலும் திங்க் பண்ணாம மியூசிக்ல நம்ம மயங்கி அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கிற மாதிரி ஹிப்னோடைஸ் ஆயிடும். ஒரு எமோஷனல் ஸ்டேட் பாருங்களா, ஒருத்தர் எழுதுறாரு, the emotions are strong, they can dominate cognitive process. அந்த உணர்ச்சிகள்ல மயமா இருக்கும்போது ஒரு harder to engage in objective analysis. அந்த நிலை நம்ம வந்துடுறோம், எதையுமே அனலைஸ் பண்ணி இது தப்பு சரின்னு ஆராய முடியாத நிலைக்கு நம்ம வந்துடுறோம். அதான் மியூசிக் சேர் படங்கள் அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதான் 100 பேரை அடிக்கிறதும் ஒரு ஒரு அர்த்தமும் இல்லாததும் என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம நம்புற மாதிரி மியூசிக்கை போட்டு கவர்றாங்க பாருங்கள. அந்த மியூசிக் வரும்போது இது நம்புறமா தான் இருக்குது, ஆனா அந்த மியூசிக்லா வரும்போது நம்மள ஃபீலிங்ல கவர்ந்து இல்லாஜிக்கலையும் நம்மள நம்பும்படிக்கு மியூசிக் செய்யுது. படங்கள் எல்லாம் அதான் செய்யுது, அந்த வித்தை அதுதான் நடக்குது. வித்தை இந்த மாதிரி சொன்னதையே ரிப்பீட் பண்ணி சொல்லி மெலடிஸ வந்து சொல்லும் போது என்ன ஆகுது, நம்முடைய மனதில் மந்தமாகி அந்த மென்டல் அலர்ட்னஸ் குறைஞ்சி கிரிட்டிக்கலா திங்க் பண்ணாம நம்ம எந்த விதமான நமக்கு ஆலோசனை சொல்றதும் எதிர்க்காம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலைமைக்கு நாம் வந்துடுவோம். மியூசிக்குடைய பவர் அந்த புக்ஸ்ல போட்டிருக்கிறத தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஏன் புரியுதுங்களா, சபை ஆரம்பிக்கும் போதெல்லாம் 1 hour ஆராதனை என்ன நடக்கும் தெரியுமா? பிரேஸ் அண்ட் வர்ஷிப், பிரேஸ் அண்ட் வர்ஷிப். 30 நிமிஷம் நடக்கும், நம்ம எல்லாம் என்னங்க 5 நிமிஷம் பாட்டு. அங்க போய் பாருங்க, 30 நிமிஷம் பாட்டு, 1 மணி நேரம் பாட்டு, பிரேஸ் அண்ட் வர்ஷிப். அங்க என்ன பிரேஸ் அண்ட் வர்ஷிப்பு? அங்கே பேண்ட் இருக்கும், அங்கே கிட்டார் இருக்கும், இங்கே ஒருத்தர் நிற்பார், இங்கே நாலஞ்சு பொண்ணுங்கள்லாம் நிற்பார். ஏன் அந்த போதகம் பண்ணும்போது பொண்ணுங்க நிற்பிருக்கும், அங்கே ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படியே ஒன் அவர் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், என்ன நடக்குது ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில்? அந்த பாட்டுங்களை பாருங்களேன், அந்த பாட்டுங்க நம்ம மாதிரி இறையல் பாட்டுங்க அப்படியே ஆழமாக சிந்திக்க வைக்கிற பாட்டுங்களா இல்லையே? ரிப்பிட்டேட்டிவ் மெலடிஸ், திருப்பி 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 சொன்ன மந்திரம் சொல்கிற மாதிரி ரிப்பிட்டேட்டிவா சொன்னதே சொல்லும்போது என்ன ஆகுது? நம்ம மனது மந்தமாகுது. அந்த மியூசிக் இசையெல்லாம் நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங்குடைய எபிலிட்டியை குறைச்சது. அந்த மியூசிக் பவர் மனதை கவரும் போது சிம்பிள் ஃப்ரேஸ், சிம்பிள் குரோதஸ் தான் சொன்னதே சொல்லும்போது. கொஞ்ச நேரம் சொல்லி பாருங்களேன், நீங்க அப்படி சொல்லி பாருங்க, கொஞ்ச நேரம் மியூசிக்கை போட்டு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹல்லேலூயா 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 திருப்பியே சொல்லிக்கிட்டு இருங்க. அதாங்க ஆட்டோ சஜஷன் ஹிப்னாட்டிக் எஃபெக்ட், அந்த சிந்தனைய மந்தமாக்கி அந்த அந்த மியூசிக்கெல்லாம் முடிஞ்சு அந்த அந்த திருப்பி சொன்னதையே குறைசியே சொல்லி ஒரு மணி நேரம் அவங்களெல்லாம் ஆயத்தம் பண்ண பிறகு பிரசங்கி வந்து அவர் சொல்றது தேவ வாக்கா இருக்கும். அவர் சொல்றது எதுவுமே கரெக்டா தப்பான்னு கூட சிந்திக்காம அவர் சொல்றதெல்லாம் தேவ வாக்கா மனசுல பதியும். பைபிள்ல இருக்கா, பைபிள்ல இல்லாததெல்லாம் சொல்லுவார், கதையெல்லாம் விடுவார், லாஜிக்கலாவே இருக்காது அவன் சொல்றது. என்ன இருக்குது, ஒரு அர்த்தமும் இல்லையே, ஆனா அதெல்லாம் அருமையா கேட்குவான். ஏன் அந்த ஒரு மணி நேரம் பிரேஸ் அண்ட் வர்ஷிப், அந்த மியூசிக்கல் ஹிப்னாட்டிசம், ரிதமிக் மெலடி மூமெண்ட் அவங்கள மந்தமாக்கி, அதுக்குதான் ஒரு மணி நேரம் பிரேஸ் அண்ட் வர்ஷிப். அந்த சூன்யக்காரி இப்படி 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 எல்லாம் குறைச்சிட்டா இப்போ இப்போ எதுல வந்திருக்கிறா? மியூசிக் கான்சர்ட், பிரேஸ் அண்ட் வர்ஷிப், கிட்டாரை வச்சுக்கிட்டு பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு பாட வச்சுக்கிட்டு இதான் பாட்டு. இதான் ஒரு ஒரு பிசாசுடைய உபதேசங்களை மனதில் விதைக்கிறதுக்கு, அது விதைக்கும் போது எந்த விதமான எதிர்ப்பு இல்லாம நாம் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மியூசிக் இதை பயன்படுத்தி நம்ம மூளையை மந்தமாக்குறது. மியூசிக்கும் பிசாசுக்கும் ரொம்ப பழக்கம். நீங்க சில புக்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க, இந்த ராக் மியூசிக் எல்லாம் சேட்டானிஸ்ட் வர்ஷிப்பர்ஸ் தான். அதுதான் இப்ப ராக் மியூசிக் இருக்கே, ராக் மியூசிக் கான்சர்ட் இருக்கே, உணர்ச்சிகளை தூண்டி சாமன் வரும், சாமன் நேரத்தில் இவரை ஆயத்தமா இவங்களை வச்சிருக்கிறது. நம்ம மியூசிக் தப்பு நம்ம சொல்லலை, ஆனால் மியூசிக்கை வந்து பின்னணி மியூசிக்காக வச்சிருக்கணும் இல்லைங்களா? மிக அழகான மியூசிக் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை என்ன? அவருக்கு இல்லாத மியூசிக்கா பரலோகத்தில் இல்லை? என்னுடைய ரட்சிக்கப்பட்ட மக்கள் தங்கள் இருதயத்தின் நன்றினால பாடணும், அதுதான் அவருக்கு இன்பமாக கேட்கறது. அவருக்கு போடுற இந்த மியூசிக்கோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ட்ரம்ஸா அவருக்கு பெருசு, டம டமான்னு போடுது, அவருக்கு இல்லாத ட்ரம்ஸா? யோசிச்சு பாருங்க, இந்த சத்தத்தோடைய கால துணிகளோட ஆரவரிப்பு பரலோகத்துல இருக்கே அவருக்கு என்ன இதுக்கெல்லாம் மயங்கிட்டு இருக்குது? இதெல்லாம் ஏன் வச்சிருக்கிறாங்க? இதெல்லாம் முதல்ல இல்ல பாருங்களேன், முதல்ல இதெல்லாம் இருக்காது, வெறும் டங்கு டங்குன்னு ஏதோ தட்டிக்கிட்டு இருப்பாங்க, இப்ப இதெல்லாம் வச்சுட்டாங்க. ஏன்? அந்த சூன்யக்காரி உருமாறிட்டான், உருமாறி மியூசிக்கல் ஹிப்னாட்டிசம்ல வந்திருக்கிறான், வந்து பிசாசன் உபதேசங்களை மனசுல விதைக்க வந்திருக்கிறான். பிரசங்கி வருவாரு, இன்னைக்கு பிரசங்கி வந்து என்ன, வேதத்திலிருந்து பிரசங்கம் பண்ணாருங்க. என்ன பிரசங்கம் பண்ணாரு? பிசாசின் உபதேசங்களை தான் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போவார். ரொம்ப வஞ்சனை. இது நம்ம நேரம் ஆயிடுச்சு, இதோடு நம்ம முடிக்கலாம். ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறான். நம்ம இந்த எல்ஏசின்னு படிச்சிருக்கிறோம், அதை பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்கி எடுக்கிற எல்லா பிரசங்கமும் வேதத்திலிருந்தே வராது. அவனா ஒரு ஐடியாஸ் வச்சிருப்பான், அந்த ஐடியாஸை வந்து வேதத்திலேருந்து அந்த சூழ்நிலையிலேருந்து கிழிச்சு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்னன்னு கூட பார்க்கறதில்ல, ஒரு இதுவும் பார்க்கறதில்ல, அந்த அது எழுத்து நடையும் பார்க்கறதில்ல, எடுத்து இதுதான் தேவ வாக்கா சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒன்றுமே இருக்காது. ஜபத்தை பற்றி சொல்கிற, அதை பற்றி சொல்கிற, அந்த ஆக்சுவலாக கொஞ்சம் கிரிட்டிக்கலாக பகுத்தறிவோடு பார்த்தா அந்த ஆனால் சொன்னதுக்கும் அந்த வசனத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன் அத்தனை பேர் கேட்குறாங்க? ஏன்னா முன்னாடி அவங்கள தயார் பண்ணியாச்சு. ஹிப்னாட்டிசம்ல அவர் சொன்னதெல்லாம் கேட்கிறபடிக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அவங்களை பண்ணிடுச்சு. ஆனால் எதாவது வஞ்சனை நடக்குது இன்னைக்கு. இதுலேருந்து எழுந்திரிச்சு வரவங்க யாரு? எழுந்திரிச்சு வரவங்க யாரு? ரொம்ப சோகம். ஓகே, அப்ளிகேஷன் தட் லெட் மீ கன்க்ளூட் வித் திஸ் அப்ளிகேஷன். திஸ் லைக் ஐ செட், பெண்டெகோஸ்டல் மூமெண்ட், இட் லாக்ஸ் டிசர்ன்மெண்ட். It lacks discernment. And I was giving some examples on how they manipulate people. Okay? Take their worship. Praying in tongues. You know the first thing they teach you when you want, they train you to pray in tongues? You know, I've been trained to pray in tongues. Okay? okay, but it didn't come to me, so they left me. Maybe because I was the elect and God didn't allow me, right? They kept telling the preacher, I still remember, it was in Mayavadji's church, you know, it was all famous for tongues. And they tell me, you should stop thinking, right? If you need tongues, you should switch off your mind. You're thinking too much. Stop your thinking. This is, and there is a author, you know, he was saying it in the crowd and somebody recorded it. The reason some of you don't speak fluently is you try to think. Switch off your mind, disconnect yourself from any rational and reasonable logical thinking. This tongue is an heavenly language. You should go beyond your intellect. You should feel. It transcends human language. It's a heavenly language. It is a, you will know only when you taste it. It is an heart, a human heart talking to the heart of God. But the problem is that human also doesn't understand what he's saying. Even God may not understand. Nobody understands that. And it should go beyond. You understand how they try to switch off your mind. And that's where all that activity happens, right? All that activity happens and it's like an addiction, right? It doesn't stop with a small thing. Initially, you see the intensity growing. Right? Because they don't get that ecstasy in the same thing, because the tolerance level keeps increasing. Initially I've seen people clapping like that, after some time, you know what, they start clapping like this, right? You've seen that picture, jumping and wallowing, because they're trying to get that ecstasy. It's nothing but demonic movement, people. Very, very sad, very, very sad. And this radical Pentecostalism is actually reducing now. Just like a witch who takes different forms according to the times. Now, 20 years ago this was there. This was there in Paul Sankey's church, M.A. Varghese's church. Now it's a refined Pentecostalism. Oh, they preach Bible, you know, Bible. But the only thing that they do is they have 1 hour of praise and worship. You know why praise and worship? Now that witch is morphed into a musical hypnotism. Earlier it was all this kick of, you know, ecstasy and all that. Now it is a musical hypnotism. You know, because you should understand the power of music. Music has a great power to numb our critical thinking. Do you know that? It can kind of bypass your mind and take you to a trance-like state where you kind of become vulnerable to any kind of illogical suggestions. Music has that ability. When emotions are strong, they can dominate the cognitive process. It becomes harder to engage in any objective analysis. Just take about movies, right? That will be a completely illogical scene. It'll never happen in lifetime. But, you know, they use the background score and background music in such a way, they make you feel emotional, you end up believing that it is true, right? It kind of bypasses your mind. That's the power of music. And the repetitive rhythms, melodies, it takes you into a trance-like state, reduces your mental alertness. Do you understand why these people have 30? Show me a church without 1 hour of praise and worship. Show me a Pentecostal church nowadays. You understand why they have 30 minutes of praise? 1 hour of praise and worship? Oh, we have 1 hour of praise and worship. With electric guitar, drums, and you notice all their songs. It never allows you to think. It's not the great hymns that gives you all the theological concepts. It's those repetitive, rhythmic, mantra, like auto-suggestion, hypnotic songs. Choruses, repeat, same thing, hallelujah, hallelujah. That kind of repetition reduces your mental alertness. Why do they do that? Why do they do that, right? Because this state of mind creates a hypnotic, this musical effect and this rhythmic chorus creates a hypnotic effect. It overshadows your thoughtful engagement. And added to that, there is also a sensory effect, right? There is a dim light. Have you seen that? Dim light among the audience. Why can't they put bright lights? I wonder. Right? It's all sensory effect. It's all hypnotic techniques, right? They use that, and this kind of state of mind is conducive to planting all kinds of demonic doctrines. The seeds for demonic doctrines in their mind. Because, you know, after this, you become influenced by the preacher. Whatever he says becomes the word of God. And because why don't they think? You wonder why they do critically think. Why don't they have discernment? It's because of this. Right? And there's a background score. I don't say we should never use music. They use the music, but it should always be the background. And what is God impressed about? The most beautiful music that heaven wants to hear is the redeemed people, out of full of heart of gratitude, just like Paul. Blessed be God. It comes from the heart full of gratitude. Isn't that the music heaven is impressed with? Right? To aid our singing, we can use music at the background, and it's only for 5 minutes. There's no rock guitar and all that, right? It's just to aid so that, you know, one group doesn't sing some other line and another group. So there's harmony that is maintained. That's why it should always be in the background. But these people use music for a different purpose. And then the preacher comes, and what does he do? He comes with all kinds of suppositions and his own points. Nothing comes from the Bible. And his points are all, he picks up passages that support the points. It's completely wrong. It's not literary style is wrong, hermeneutics is wrong, everything is wrong. And you know, he can come and preach such kind of horrible message, and people are very enjoying it and receive it without any kind of discernment because of this initial 1 hour of praise and worship, which numbs their discernment. Right? It's a horrible thing that keeps happening.
ஒரே ஒரு பிசாசு பைபிள் பேச படிக்கும், உங்களுக்கு தெரியுங்களா? பிசாசு பைபிள் சொல்லி கொடுக்க முடியும்? யாருக்கு சொல்லி கொடுக்க வந்துச்சு தெரியுமா? முதல்ல யாருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே சொல்லி கொடுக்க வந்துச்சு தெரியுமா? என்ன சொல்லிச்சு அது? மேல இருந்து நீ உடு. ஏன்? சங்கீதம் 91 என்ன போட்டிருக்கு? தேவ தூதர்கள் உன்னை வந்து தூக்குவான். பைபிள் சொல்லி தானே கொடுத்துச்சு. அது கேட்கும் போது எவ்வளவு நல்லா இருந்தது. என்ன பிரச்சனை அதுல? பைபிள் தானே சொல்லிச்சு, ஆண்டவர் கண்டுபிடிச்சார். என்ன பிரச்சனை அதுல? முதலாவது அது இலக்கிய நடை தப்புப்பா. லிட்ரரி ஸ்டைல அது கவிதை குதிக்கணும்னு அது போடல. ஒரு கவிதையாக ஒருவேளை தேவ தூதர்கள் உனக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு பத்தி சொல்லுது. ரெண்டாவது மற்ற வேத பகுதிக்கு அது ஒத்து போதான்னு சொல்லி அவர் இன்னொரு வசனத்தை எடுத்தாரு. உன் தேவனாகிய கர்த்தரை நீ சோதிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அனாலஜி இல்லைங்களா? மூணாவது அது கான்டெக்ஸ்டே தப்பு. மேல கீழே பார்த்தீங்கன்னா அது சொல்லவே இல்லையே, குதிக்கணும்னு அங்கே போடவே இல்லையே. ஆண்டவுடைய பாதுகாப்பை பத்தி சொல்லிக்கிட்டு வர ஒரு அடையாள மொழி வசனம் குதிக்கணும்ன்ற பாயிண்டே அங்கே இல்லை. அதே தான் இந்த பெந்தகோஸ்து சர்ச்சில் நடக்கிற பிரசங்கம். வேதத்தை ஒரு இடத்துல பைபிளை தான் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாம் பிரசங்கத்தை கேட்டு பாருங்க, நல்லாகிற மாதிரி இருக்கும். பைபிள் வசனத்தை சொல்ற மாதிரி இருக்கும். அந்த இலக்கிய நடையே வேற இருக்கும். அவங்க அந்த பகுதியில் தொடர்ந்து அந்த சந்தர்ப்பத்தையே பார்க்க மாட்டாங்க. அவங்க சொல்லுகிறது மற்ற வேத பகுதிகள்லாம் முரணா இருக்கும். இதை பகுத்தறிகிறவங்க யாரு? அதான் மியூசிக்கை போட்டு யாரும் சிந்திக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லா பொம்மைங்க மாதிரி பிசாசுடைய போதகத்தை கேட்கறதுக்கு அங்கே உட்காரலாம். ஓகே, ஜாயின் பண்ணலாம்.